මීළඟට සිල්වරාජා ගජේන්ද්‍රන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, 2023க்கான வரவு செலவு திட்ட விவாதத்திலே நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் தமிழர்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த தீவிலே 48ஆம் ஆண்டு பிரித்தானியர்களிடமிருந்து இந்த தீவினுடைய ஆட்சி அதிகாரத்தை சிங்கள பௌத்த பேரினவாதம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் திட்டமிட்ட ரீதியிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. 48ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கத்தினால் தமிழர்களுடைய கிராமங்கள் மீதும் வாழ்விடங்கள் மீதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு வன்முறைகள் மூலமாக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த படுகொலைகள் 77 கலவரம், 88 கலவரம், 83 கலவரம் போன்றவற்றின் ஊடாக உச்சம் பெற்ற நிலைமையிலே அந்த படுகொலைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எங்களுடைய இனம் ஆயுதமேந்தி போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விடுதலை போராட்டத்திலே 50,000க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் எங்களுடைய அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார், தங்கைகள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான மாதத்திலே நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களுக்காக நான் என்னுடைய தலைகளை ஒரு கணம் சாய்த்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே நான் இங்கே ஜனாதிபதி அவர்களும் இந்த சபையிலே நின்று கொண்டிருக்கின்றார். அவர் நிதியமைச்சராகவும் இருக்கிறார். இவர் இந்த இடத்திலே நான் ஒரு சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே நினைவு கூறுவதற்கான உரிமைகள் மறக்கப்பட்டு இராணுவத்தினரதும் போலீசாரினதும் கெடுபிடிகள் மத்தியிலேதான் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்காக அவர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லங்கள் பல இன்று இராணுவத்தினராலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொடிகாமம், எள்ளன்குளம், கோப்பாய் ஆகிய துயிலும் இல்லங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே தேராவில், முள்ளியவளை, அளம்பில் மற்றும் துணுக்காய் ஆலங்குளம் ஆகிய துயிலும் இல்லங்களும், வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் துயிலும் இல்லம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தாண்டியடி துயிலும் இல்லம் ஆகிய இடங்களிலே இராணுவத்தினர் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடங்களிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறி அந்த இடங்கள் அந்த மாவீரர்களை நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு புனிதமான இடமாக பேணுவதற்கு கையளிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதோடு இந்த நினைவேந்தல் நிகழ்விலே எங்களுடைய தேசத்து மக்கள் வடகிழக்கு மக்களை பல்லாயிரமாக திரண்டு கூட்டு நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு அணிதிரள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு வடகிழக்கிலே இந்த காலப்பகுதியிலே இந்த கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்த்துக் கொண்டு உணர்வுபூர்வமாக மக்கள் இந்த மாதத்தினை அனுஷ்டிக்க வேண்டும் என்றும், வடகிழக்கில் இருக்கக்கூடிய வீதியோரங்களை துப்புரவு செய்கின்ற பணிகளிலே மக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு கடந்த வாரம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் இந்த அவையிலே என்னுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு உண்மைக்கு புறம்பான பொய் ஒன்றை உரைத்திருக்கின்றார். அது தொடர்பாக என்னுடைய மறுப்பை நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஒரு நடமாடும் சேவை ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த நடமாடும் சேவையிலே ஒன்று காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகிய இரண்டு அலுவலகங்கள் நடமாடும் சேவையும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இந்தியாவிலிருந்து திரும்பியவர்கள் மற்றும் வேறு விடயங்கள் உட்பட இந்த இரண்டு அலுவலகங்களும் உள்ளடங்கலாகத்தான் அந்த நடமாடும் சேவை நடைபெற்றிருந்தது. அந்த காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் தொடர்பான நடமாடும் சேவை செயல்பாடுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நிராகரிக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த மக்களால் ஒரு போராட்டம் அதற்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீதியமைச்சர் வருகின்ற பொழுது தங்களுடைய உறவுகள் எங்கே என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை அந்த மக்களுக்கு இருந்தது. அந்த மக்கள் அந்த போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்து எங்களை பங்கு பெற்றுமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நானும் அதிலே கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே நீதியமைச்சர் யாழ்ப்பாணம் கச்சேரியிலே பிரதான கேட்போர் கூட்டத்திலே நடைபெறுகின்ற ஒரு அமர்விலே இருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்து மக்கள் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக அவரிடம் சில கேள்விகளை தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக கேட்பதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். அவர்களோடு நானும் சென்றிருந்தேன். அந்த இடத்திலே வந்து காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு எதிராகவும் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு எதிராகவும் மாத்திரம்தான் கோஷங்கள் எழுப்பப்பட்டதே தவிர இந்தியாவிலிருந்து திரும்பியவர்களுக்கான நடமாடும் சேவையை குழப்புகின்ற முயற்சியோ அல்லது ஏனைய நடமாடும் சேவைகளை குழப்புகின்ற முயற்சிகளிலோ அந்த மக்களோ நானோ ஈடுபடவில்லை. நாங்கள் அதிலே மிக நிதானமாகத்தான் அந்த மக்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தார்கள். இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கத்தக்கதாக இந்த காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் மற்றும் ஓஎம்பியின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த மக்கள் கோஷங்களை எழுப்பிய அந்த உண்மையை மறைத்து ஒரு நீதியமைச்சராக இருக்கின்ற ஒருவர், ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்ற ஒருவர் அந்த உண்மைகளை முற்றாக மூடி மறைத்து தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார். இந்தியாவில் இருந்து திரும்புகின்றவர்களுக்காக தாங்கள் நடத்திய நடமாடும் சேவையை நாங்கள் குழப்பியதாக அந்த இடத்திலே அங்கே கோஷங்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் இல்லை என்ற ஒரு தகவல் தெரிகின்ற நிலையிலே அங்கே ஒரு பெண்மணி வந்து சொன்னார், இங்கே அந்த ஓஎம்பி அலுவலகம் இங்கே இல்லை, ஆபீஸ் ஆஃப் ரெப்ரசன்ஸுக்குரிய நடமாடும் சேவையும் இங்கு இல்லை, அது வேறு இடங்களில் நடைபெறுகிறது என்று சொல்லி அப்பொழுது அந்த மக்கள் கேட்டார்கள், அமைச்சர் இங்கே வருவாரா என்று சொல்லி. அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், அமைச்சர் இங்கே வரமாட்டார் என்று சொல்லி. அதற்கு பிறகு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆகவே விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சர் அவர்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலே செயற்பட விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த பொய்களை விடுத்து உண்மைகளை பேசி தமிழ் மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கண்டறிந்து தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு மேலும் மேலும் பாதாளத்திற்குள் தான் செல்லும். அமைச்சருடைய அந்த பொய்யான கருத்தை நான் மிகவும் வன்மையாக கண்டித்து மறுக்கிறேன். அடுத்ததாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே வந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னாலே ஒரு குழப்ப நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. வடக்கு மாகாண அலுவலக ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அவர்கள் கடந்த 10ஆம் தேதி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். நேற்றைய தினம் 15ஆம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறும் என்று சொல்லியும், அந்த கூட்டம் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ராணுவத்தினருக்காகவும் கடற்படையினருக்காகவும் காணி சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளில் உள்ள முட்டுக்கட்டைகளை களைந்து அந்த காணிகளை சுவீகரித்து அவர்களுக்கு வழங்குவது தொடர்பாகத்தான் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று அங்கே மக்களுடைய எதிர்ப்பை மீறி நடைபெற்ற அந்த சூமூடாக நடந்த கலந்துரையாடலிலும் இந்த ராணுவத்தினருக்கும் கடற்படையினருக்கும் காணி சுவீகரித்து கொடுப்பதில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி எப்படி அளப்பது என்பது தொடர்பாகத்தான் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பொழுது அவர் இன்று ஊடகங்களுக்கு அவருடைய கருத்து வெளிவந்திருக்கிறது. தான் பொதுமக்களுக்காகத்தான் காணிகளை, பொது காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதற்காகத்தான், அது தொடர்பாக ஆராய்வதற்காக கூட்டம் போட்டேனே தவிர காணியை சுவீகரிப்பதற்காக அல்ல என்று சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வட ஜனாதிபதியினுடைய பிரதமராக 13ஆம் திருத்தச்சட்டத்தின் கீழ் மாகாண சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஜீவன் தியாகராஜா அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முகவராக இருந்து கொண்டு அரசினுடைய இந்த ராணுவ இயந்திரத்திற்கு தேவைப்படுகின்ற காணிகளை எங்களுடைய மக்களிடமிருந்து பறித்துக் கொடுப்பதற்காக இந்த கூட்டத்தை தேவையற்ற பிரச்சனையை பதட்டத்தை உருவாக்கி அந்த இடத்திலே நீதி கேட்டு போராட முற்பட்ட மக்களில் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும்
மகளிர் அணி தலைவர்
வாசுகி சுதாகரன் மற்றும் கிருபா போன்றவர்கள் ஆண் போலீசாரினாலே மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவங்களை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு இந்த வரவு செலவு திட்டமானது தமிழ் மக்களுடைய நலன்களை முற்றாக புறக்கணித்திருக்கின்றது. போரினாலே 30 ஆண்டுகள் அளிக்கப்பட்டது எங்களுடைய தேசத்தை முன்னேற்றுவதற்கான எந்த திட்டங்களும் இந்த ஜனாதிபதியால் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த ஆண்டு பாதுகாப்பு செலவுக்காக 410 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட 50 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2010ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்குமான இந்த 2010ஆம் ஆண்டு 202 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இம்முறை 410 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 103% வந்து பாதுகாப்பு செலவினம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயுதப்படைகளிலே 1/3 பகுதியினர் வடகிழக்கில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் வடகிழக்கினுடைய பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்படுகின்றது. கடற்பொருளாதாரம் கடந்த 13 ஆண்டுகளாக திட்டமிட்டு தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. வடகிழக்கிலே கஞ்சா போதைப்பொருள் பாவனை மிக மோசமாக அதிகரித்து வருகின்றது. ராணுவத்தினர் இவ்வளவு அதிகமாக ஆயுதப்படையினர் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற போதும் இன்று யாழ்ப்பாணம் போதைப்பொருளினுடைய ஒரு மையமாக பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் அளிக்கப்படுகின்ற சீரழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று விவசாயத்துறை திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை மற்றும் வடபகுதி முழுவதிலும் விவசாயத்துறை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினாலும் தொல்பொருள் திணைக்களத்தினாலும் எங்களுடைய தேசம் திட்டமிட்டு கபலீகரம் செய்யப்படுகின்றது. இங்கே ஜெயசுமன பேராசிரியர் அவர்கள் மகாவலி அது தொடர்பாக இங்கே பேசியிருக்கின்றார். மகாவலி என்பது கடந்த 74 ஆண்டுகளில் இந்த மகாவலி அறிமுகப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இன நல்லுறவை சீரழிப்பதிலே மிக முக்கியமான ஒரு கருவியாக, பௌத்த பேரணவாதத்தினுடைய ஒரு இனவா சிங்களமயமாக்குகின்ற ஒரு கருவியாக செயல்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே அந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஒழிக்கப்பட வேண்டும். வடகிழக்கிலே அந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அது தொடர்ந்து நடைபெறுமாக இருந்தால் தமிழர்கள் தொடர்ந்தும் வீதி பூமியில் இறங்கி போராடுகின்ற ஒரு நிலைமைக்குள் தான் நாங்கள் தள்ளப்படுவோம். இந்த வரவு செலவு திட்டம் தமிழ் மக்களுடைய நலனை முற்றாக புறக்கணித்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட ஏக்கர் நெல் நிலம் நெல் வயல்கள் கடந்த 3 ஆண்டுகளாக திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு வடக்கு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே உயர்நீரை நன்னீராக்குறோம் என்ற பெயரிலே தொண்டமனார் திட்டத்தின் மூலமாக நீர் தேக்கம் நீர் தேக்கி வைக்கப்படுவதாக சொல்லிக்கொண்டு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த நெல் 20,000 ஏக்கர் நெல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக விவசாயத்துறையிலிருந்து தமிழர்களை வெளியேற்றிவிட்டு தென்பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் ரால் வளப்பிற்காகவும் நன்னீர் மீன் வளப்பிற்காகவும் அந்த திட்டத்தை மாற்றி தாங்கள் தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு சதித்திட்டமாக அந்த நெல் வயல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக கடந்த 11ஆம் தேதி அந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. 2 நாளிலே நீர் மட்டம் குறைந்திருக்கிறது. நெல்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த நெல் வயல்கள் அளிக்கப்பட்டதற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே இந்த போரினாலே அழிந்து போன 30 ஆண்டுகளாக போரினால் நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறோம். இனஅழிப்பு யுத்தத்தினால் நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இனஅழிப்பு யுத்தத்திலே 90,000 மேற்பட்ட விதவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விதவைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களிடம் ஜனாதிபதி அவர்களிடம் கேட்கிறேன், உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? அதே போன்று அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக உங்களுடைய என்ன திட்டம் இருக்கிறது? அதே போன்று போரிலே கைகால்களை இழந்த பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய அங்கவீனம் அடைந்த எங்களுடைய போராளிகள் தொடர்பாக, அல்லது இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு புனர்வாழ்வு என்ற பெயரில் உளச்சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளுடைய எதிர்காலம் தொடர்பாக உங்களுடைய என்ன திட்டம் இருக்கிறது? எங்களுடைய இளைஞர்களை நான் சொந்தமாக சும்மா விட்டாலே முன்னேறக்கூடிய இளைஞர்களே இன்றைக்கு ஆயுதப்படைகளும் போலீசாரும் கூட்டிணைந்து போதை வஸ்தூடாக எங்களுடைய சமூகம் சீரழிக்கப்படுகின்றது. எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய முதல்வீட்டை நீங்கள் குறிவைக்கிறீர்கள். ஆனால் எங்களுடன் நீங்கள் ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய தலைவரிடம் தீர்வுக்காக ஒத்துழைக்குமாறு நீங்கள் கோரியிருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுடைய கோரிக்கை நேர்மையானதாக இருந்தால் நீங்கள் 30 ஆண்டுகள் இந்த 74 ஆண்டுகள் தோல்வியடைந்திருக்கிற ஒட்டியாட்சி முறைமையை கைவிட்டு ஒரு சமஸ்தி அடிப்படையிலே அரசியல் தீர்வு காண்பதற்கு தயார் என்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்ய தயாராக இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். 2001ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு கிடைத்த பொன்னான சந்தர்ப்பங்களை நீங்கள் பாழடித்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலே நேர்மையாக இந்த நாட்டை முன்னேற்ற விரும்புகிறீர்களாக இருந்தால் தயவு செய்து ஒட்டியாட்சி முறைமையை கைவிட்டு ஒரு சமஸ்திக்கு பிரவேசிப்பதற்கு நீங்கள் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் நீங்கள் மனம் வைத்தால் அது முடியும். இந்த நாடு பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. வீழ்ந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைப்பதற்கு தமிழ் தரப்பு தயாராக இருக்கிறது. ஆனால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வுக்கு நீங்கள் தயார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த தேசத்தை இந்த நாட்டை ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி கட்டமைப்பினூடாக கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய மக்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த நல்லெண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைமையும் எங்களுடைய மக்கள் இந்த அடிப்படையில் தீர்வு காண்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். தயவுசெய்து நீங்கள் சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதி வருவதை மட்டும் குறியாக வைக்காதீர்கள். தமிழ் மக்களுடைய மனங்களில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்தியை கொண்டு வருவதை பற்றி சிந்தியுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்க இது ஒரு கடைசி சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூகோள போட்டியை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூகோள போட்டியிலே உங்களுடைய கண்களை நீங்கள் இனவாத துணியால் கட்டிக்கொண்டு காதுகளை இனவாத துணியால் அடைத்துக் கொண்டு நீங்கள் ஒருபொழுதும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் இந்த இடத்திலே சரியான முடிவுகளை எடுப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சமத்துவமாக இந்த தீவிலே ஆனந்தமாக கூடி வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். நாங்கள் உங்களுடன் மீண்டும் மீண்டும் இறைஞ்சி கேட்கின்றோம். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு ஒட்டியாட்சி முறையை ஒழிப்பதற்கு நீங்கள் ஒரு திருச்சங்கம் பூண வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆட்சியிலே வடக்கிலே இராணுவமயமாக்கம் தீவிரப்படுத்தப்படுகிறது, புருந்தூர் மலையிலே பௌத்தமயமாக்கம் தீவிரப்படுத்தப்படுகிறது, தென் தமிழ் தேசத்திலே சிங்களமயமாக்கம் தீவிரப்படுத்தப்படுகின்றது. இந்த செயல் வன ஜீவராசிகள் திணைக்களம் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கின்றது, எங்களுடைய மக்களின் பொருளாதாரம் பறிக்கப்படுகின்றது. தயவு செய்து இவற்றை உடனடியாக நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு ஒட்டியாட்சி முறைமையை ஒழிப்பதற்கு நீங்கள் தத்துணிவோடு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த
தேசத்தை
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, 77வது வரவு செலவு திட்டம் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்திற்கும் இந்த 77வது வரவு செலவு திட்டத்திற்குமான வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக 76 வரவு செலவு திட்டத்திற்கும் 77வது இந்த வரவு செலவு திட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், வழக்கமாக ஒரு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதிலே என்ன வகையான நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது, ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு இடம்பெறுகிறதா என்பதை நோக்கித்தான் பலருடைய பார்வையும் இருக்கும். அவ்வாறு ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு நிவாரணம் போன்றவற்றை வழங்குவதென்பதும் நிச்சயமாக ஒரு அடிப்படை தேவை, அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆசிரியர் சம்பளமாக இருக்கலாம், ஏனைய ஊழியர்களினுடைய சம்பளமாக இருக்கலாம், ஏனைய தேசங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இலங்கையிலே ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படுகிற சம்பளம், ஏனைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளம் ஏனைய ஆசிய பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளை விடவும் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் அரச ஊழியர்கள் வாழ்க்கை செலவிலே மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்கின்ற நீண்டகால கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த நாட்டிலே சம்பள உயர்வு என்பது நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும். அதே போன்று தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிற போது இருக்கின்ற நிலைமை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயம்தான். அதே சமயத்தில் மறுவாறாக நாம் சிந்தித்து பார்க்கிற போதும் இந்த நாட்டை படுகுழியில் தள்ளிய அல்லது ஒரு தவறான பாதை கிட்டிச் சென்ற விடயங்கள் என்று நாம் கருதுவோமாக இருந்தால், திட்டமிடப்படாத வகையிலே கொடுக்கப்பட்ட சம்பள உயர்வு, திட்டமிடப்படாத வகையிலே ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தேர்தல் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட நிவாரணங்கள், இவை போன்ற காரணங்களால் தான் இந்த நாடு ஒரு ஸ்திரமான ஒரு பொருளாதார நிலைமையை அடையவில்லை என்பதும் யதார்த்தமான ஒரு விடயமாகும். எப்போது பார்த்தாலும் ஒரு தேர்தலை இலக்காக கொண்டே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிற போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இதனூடாக அரசாங்க கூட்டு தாபனங்களிலே அளவுக்கு மிஞ்சிய மிதமிஞ்சிய ஊழியர்கள் காரணமாகத்தான் இன்று அரசாங்க கூட்டு தாபனங்கள் பலவும் நஷ்டமடைந்திருக்கின்றன. குறிப்பாக இலங்கையினுடைய போசாக்கு மற்றும் கல்வி இரண்டையும் நாம் எடுத்து பார்க்கிற போது இலங்கையினுடைய போசாக்கிற்காகவும் கல்விக்காகவும் செலுத்தப்படுகின்ற நாம் செலவழிக்கின்ற பணத்தை விடவும் அதிகமான பணம் அரச கூட்டுத்தாபனங்களினுடைய நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் போதும் நாங்கள் ஈடு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இவ்வாறு நாங்கள் வேலைவாய்ப்பை அதிகமாக கொடுத்தோம் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை எதிர்கொள்வதற்காக அரசாங்கங்கள் செய்த பிரச்சனைகள் தீர்மானங்களின் காரணமாக உண்மைக்குண்மையாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலைமையை அடையவில்லை என்பது யதார்த்தம். இப்போது நாங்கள் ஒரு பெரும் கொரோனா போன்ற பெரும் நோய் தாக்கத்தில் இருந்தும் பொருளாதார பின்னடைவில் இருந்தும் அரகல போன்ற மக்கள் போராட்டங்களின் பின்னரும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து அந்த ஜனாதிபதியின் ஊடாக புதிதான ஒரு பொருளாதார இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த தருணத்தில் தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் உண்மையிலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரவு செலவு திட்டம். எத்தகைய விவாதமாக அது இருக்க வேண்டும் என்றால், இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி நாம் பார்க்கிற போது இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் ஒரு நிதியமைச்சராக அவர் கருத்துக்களை சொல்கிற போது வெளிநாட்டிலிருந்து கடன் பெற்று நம்மவருக்கு உணவளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நான் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். இன்னும் ஒரு விடயத்தை அவர் சொன்னார், அதாவது இந்த வரவு செலவு திட்டம் என்பது நாங்கள் சுதந்திரம் அடைந்தோம் 1948 2048 அதாவது 100 வருடங்கள் பூர்த்தி செய்யப்படுகிற போது இலங்கையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கான ஒரு அடித்தளம் இடுகின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்று சொன்னார். எனவே இவை ஒரு தூர நோக்கத்துடன் கூடியதாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையாக ஒவ்வொரு வருடத்தினுடைய வரவு செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்படுகிற போது அன்றைய காலத்தின் மக்களுடைய பிரச்சனைகள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு அமையப்பெறுகின்ற வரவு செலவு திட்டமாகவே இருக்கும். ஆனால் எமது அதிமேதக ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தால் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது, சமூக அரசியல் ரீதியான ஒரு வரவு செலவு திட்டமாக இது இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மாறாக பொருளாதார ரீதியாக ஒரு நிலை பெயரான ஒரு விருத்தியை அடைவதற்கான ஒரு நோக்கத்தை கொண்டதான ஒரு வரவு செலவு திட்டமாக இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இத்தகைய ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கான தேவை எப்படி உருவானது என்றால், உண்மையாக நாம் எமது கடன்களை மீளச் செலுத்த முடியாது என்று கைவிரித்து விட்டோம். எமது நாட்டை நாங்கள் கடன் செலுத்த முடியாத நாடுகளில் ஒன்றாக நாங்கள் சர்வதேசத்துக்கு காண்பித்து விட்டோம். அவர்களுடைய கடன் செலுத்துவதற்கான கால எல்லையை மீளவும் ஒழுங்கமைக்கின்ற வேலை திட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். IMF-னுடைய நிதியுதவியுடனும் வழிகாட்டலோடும் நாங்கள் எமது பொருளாதாரத்தை சீர் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். பொருளாதாரம் டாலர் இல்லாத பற்றாக்குறை இருக்கின்றது. பொருட்களினுடைய விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கின்றது. அதேபோன்று பணவீக்கம் 70% விட அதிகமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இத்தகையதொரு சூழ்நிலையிலே பாலாறு தேனாறு ஓடுகின்ற பல்வேறு நிவாரணப் பொதிகளை சுமந்ததான ஒரு வரவு செலவு திட்டத்தை எவருமே எதிர்பார்க்க முடியாது என்ற யதார்த்தத்தை முதலில் நாம் புரிந்தாக வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியின் உரையின் ஊடாக 2048 ஒரு 100 வருட காலத்தில் சுதந்திரத்துக்கு பின்னர் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இந்த நாட்டை கொண்டு போவதற்கான திட்டங்களை கொண்ட ஒரு வரவு செலவு திட்டம் என்று அவர் முன்மொழிந்திருக்கிறார். எனவே ஒரு தேர்தலை நோக்காக கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இயங்கவில்லை. மாறாக நீண்டகால அடிப்படையில் இந்த நாட்டை எப்படியேனும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அவர் இயங்குகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே அதற்காக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அதுபோன்றுதான் சமகாலத்தில் அவர் இன்னும் ஒரு அறிக்கையை விட்டார். ஒரு வருடத்திற்குள், குறிப்பாக வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் ஒரு அரசியல் தீர்வை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்றும் கருத்தை தெரிவித்தார். தற்பொழுது பேசிய கௌரவ உறுப்பினர் கஜன் அவருடைய கருத்துக்களின் ஊடாக கூட இத்தனை காலமும் இங்கே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களினுடைய அவலங்கள், நீண்டகால கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட சமஷ்டி தீர்வு என்கின்ற விடயம் கூட, சிங்கள பிரதேசங்களில் பிழையான பொருள் கூடல் செய்யப்பட்டிருக்கின்ற மிகவும் வன்மமான ஒரு கால சூழலுக்குள்ளும் இந்த நாட்டிற்குள்ளும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நிலையை பற்றி நாம் கனவு காண்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த அரசியல் தீர்வு ஒன்று பிறப்படமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதார சுமையை அனைத்தின மக்களும் தோளில் சுமந்து இதனை விலகுவாக மீட்டெடுத்திருப்பார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வாறு எல்லோரும் சுமந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த அரசியல் தீர்வு பற்றி, சமஷ்டி என்ற ஒற்றை வார்த்தை பற்றி, இன்னும் பல விடயங்கள் பற்றிய மிக பிழையான புரிதல்களோடு இருக்கின்ற இந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய வார்த்தையிலே வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் நான் ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே அதனை அவர் மெய்ப்பிக்க வேண்டும். இந்த நாடு வரலாறு பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தார் என்று எதிர்காலம் பேச வேண்டுமாக இருந்தால் அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு அவர் உயிர் கொடுக்கும் வகையில் ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் முன்னின்று உழைக்க வேண்டும். ஜாதி மதம் பேதமற்ற ஒரு அரசியல் தீர்வை இந்த நாடு பெறுமாக இருந்தால் மட்டும்தான் சகலரும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான உள தூய்மையோடு செயல்பட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியுமே அல்லாமல் இனவாத பூசி, இனவாதம் பேசி, தேர்தல்களை சந்தித்து மீண்டும் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தை பொருத்தமில்லாதவர்களால் நிரப்புகின்ற ஒரு அரங்கமாக மாற்றுவோமாக இருந்தால் இன்னும் இந்த நாடு பின்னோக்கியே செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சரி, எமது கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது இதில் குறைபாடாக சொல்கின்ற ஒரு விடயம், எதிர்கட்சிகள் எப்போதுமே ஏறச் சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்கச் சொன்னால் முடவனுக்கு கோபம் என்று சொல்வது மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு விமர்சனம் பார்ப்பார். நிவாரணத்தை அள்ளி கொடுத்தால் இவ்வாறு நிவாரணம் அள்ளி வழங்கப்படுகிற போது இந்த நாட்டில் எப்படி நிலையான பொருளாதாரம் உருவாகும் என்று பேசுவார்கள். அல்லது நிலையான பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிற போது ஏழை மக்களுக்கு நிவாரணம் இல்லை என்று பேசுவார்கள். இது வளமையாக இந்த பாராளுமன்றத்திற்குள் எல்லா கட்சிகளாலும் நடக்கின்ற ஒரு வார்த்தை ஜாலமும் வார்த்தை விளையாட்டும், அதை மறுப்பதற்கில்லை. இதே சமயத்தில் இங்கே இன்று நாடு இருக்கிற சூழலில் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டு மக்கள் வாழ்கிறார்கள். இந்த ஒரு நாட்டில், இந்த ஒரு நாளிலே ஒரு வேளை விவசாயிகளுக்கு தேவையான பணம், ஒரு உணவு உண்டு, நிம்மதியாக ஒருவேளை 2 வேளை 3 வேளை உணவுகள் உண்டு வாழ்வதற்கான ஒரு பணம் போதுமானதாக இருக்கிறதா, அல்லது உள்ள பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஏலுமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை, அது எல்லோருக்கும் தெரியும். எனவே அத்தகையோருக்கு எந்த ஒரு நிவாரணமும் இல்லாத ஒரு பட்ஜெட் என்பதான கருத்துக்கள் இப்பொழுது மேலோங்கி இருக்கின்ற ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆனால் இது தொடர்பாக நேற்றைய தினம் பிரதிநிதி அமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது 57 லட்சம் குடும்பங்கள் கொண்ட இந்த இலங்கையிலே உங்களுக்கு நிவாரண உதவி தேவை என்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கடந்த மாதமளவில் கோரப்பட்ட போது 37 லட்சம் குடும்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 37 லட்சம் பேருக்கும் நிச்சயமாக நிவாரணங்கள் வழங்குவோம் என்பதான உதாரண ஒரு வாக்குறுதியை நேற்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் வழங்கியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறானவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான இந்த திட்டமும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை என்று முற்றுமுழுதாக நாம் மறுக்கவும் முடியாது. சமூர்த்தி கொடுப்பனவுக்காக 20,750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் கொடுப்பனவாக 3,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கென 250 மில்லியன் ரூபாய்களும், சிறுநீரக நோயாளிகளுக்கென 200 மில்லியன் ரூபாய்களும், அதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி என்கின்ற அடிப்படையில் 18,800 மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று சிறுவர் போசாக்குக்கென 500 மில்லியன் ரூபாய்களும், இளம் பெண்களினுடைய தொழில் முயற்சியாளர்களுக்கென்று 2,50,000 கடன் திட்டம் ஒன்றும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இருக்கின்ற இந்த இக்கட்டான ஒரு சூழலுக்குள்ளும் இத்தகைய விடயங்களும் இந்த வரவு செலவு திட்டத்திற்குள் இருக்கின்றது. அதுபோன்ற எமது எங்களுடைய பிரதிநிதி அமைச்சர் சொன்னது போன்று 37 லட்சம் பேருக்குமான நிவாரண நிலைமைகளை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கம் நிச்சயமாக அதனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதனை நாம் வரவேற்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டோம். மாறாக எமது ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக நாட்டில் நீண்ட காலமாக சமர்ப்பிக்கப்பட்டு வந்த பொருளாதார நடைமுறைகளை முற்றிலும் மாற்றி அமைத்து புதிய சமூக பாதுகாப்பு திறந்த பொருளாதார முறைமைகள் கொண்டதான ஒரு அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 விடயங்களை நான் இந்த வரவு செலவு திட்டத்தில் காண்கின்றேன். ஒன்றும் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதான ஒரு போட்டியை உருவாக்குவதற்கான எத்தனத்தை ஜனாதிபதி அவர்கள் விரும்புகின்றார். இரண்டாவது, சூழல் நட்பான பசுமை மற்றும் நீல பொருளாதாரம் என்கின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர் விரும்புகிறார். மூன்றாவது, டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரும்புகின்றார். இந்த 3 விடயங்களின் ஊடாகவும் நாங்கள் 2048 வரையான காலப்பகுதிக்குள் இந்த நாட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்று கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் விரும்புகின்றார். இதன் அடிப்படையில் பார்க்கிற போது பல்வேறு விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற போது எமது நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானத்தை $3 பில்லியன் வருடா வருடம் அதிகரிப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்போது 10.12 பில்லியன் வருடாந்த வருமானம் இருக்கின்றது. அதனை $15 பில்லியன் அதிகரிப்பதான ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். அதுபோன்று 10 ஆண்டுகளுக்குள் உயர் தேர்ச்சி பெற்ற ஒரு தொழிற்படையை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக சில தொழிற்பேட்டைகளை தொழில் வலயங்களை அவர் உருவாக்குகின்ற திட்டங்களையும் இங்கே சொல்லியிருக்கின்றார். அவ்வாறல்லாமல் மேலும் பார்க்கிற போது மரபு ரீதியான வரவு செலவு திட்டத்திலிருந்து மாறுபட்டதாக சுங்கை தீர்வை 0%, 10%, 15% என்பவற்றை 0%, 15%, 20% மாற்றியிருக்கின்றார். எனவே இந்த திட்டங்களின் ஊடாக தீர்வையை அதிகரிக்க செய்வதன் ஊடாக எமது ஏற்றுமதி வருமானத்தையும் அதேபோன்று இதர வருமானங்களையும் அதிகரிக்கலாம் என்கின்ற சில முன்மொழிவுகளை ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கின்றார். இங்கே சில சவால்கள் இருக்கின்றன, அதனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி என்பது உள்நாட்டு உற்பத்தியை 100% மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதான விடயங்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இந்த விடயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான ஒரு தெளிவு இங்கு வழங்கப்படவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வாறான ஒரு தெளிவை நடைமுறையை வழங்குவது அவசியம். ஏனென்றால் கடந்த நல்லாட்சி காலத்திலும் கூட 2025 கோல் எமது ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 2025 விஷனை உருவாக்கியிருந்தார்கள். 2025 விஷன் உருவாக்கப்பட்டது, ஆட்சி மாறியது, அந்த விஷன் அவ்வாறே இல்லாமல் போய்விட்டது. இப்போது 2048 ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றுவது என்பதான ஒரு விஷன் ஜனாதிபதி அவர்களால் தீட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டினுடைய முதன்மையான பிரச்சனை என்னவென்றால் 2048 வரையிலும் இந்த விஷனை ஒரே பார்வையோடு கொண்டு போவதற்கான ஒரு அரசியல் முறைமை இருக்கிறதா? ஜனாதிபதி மாறுகிற போது, பாராளுமன்றம் இந்த விடயங்கள் மாறப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒரு திட்டம் இங்கே வரையறுக்கப்படுகிற போது அது தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் நீண்ட காலம் இருப்பதற்கான ஒரு திட்டமாக அது இருக்கலாம், அல்லது இங்கு வருகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே திட்டத்தின் அடிப்படையிலே முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மெக்கானிசம் இந்த பாராளுமன்றத்திற்குள் ஒரு புதிய உயர் சபை உருவாக்கப்படுவதன் ஊடாக நிலைநிறுத்திக் கொள்ளலாம். அவ்வாறல்லாமல் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி நம்மால் நிச்சயமாக இந்த நாட்டை ஒரு நிலையான அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதோடு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு புதியதொரு பார்வை பிறந்திருக்கிறது. இந்த பார்வையை அடிப்படையாக கொண்டு 2048 வரையிலும் இதை எவ்வாறு நாம் நகர்த்து செல்ல முடியும் என்பது தொடர்பாக எல்லோரும் கவனம் செலுத்துவது பொருத்தம் என நினைக்கிறேன். இறுதியாக ஹர்ஷ டி சில்வா எது தரப்பில் இருந்து, அவரும் ஒரு பொருளாதார நிபுணர், அவர் கூறுகிற போது கூட பொருளாதார ரீதியாக இது ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம், ஆனால் சமூக அரசியல் ரீதியாக ஒரு தோல்வி கண்டிருக்கிறது என்று அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பொருத்தமான காலம் இது இல்லை என்ற யதார்த்தத்தை இந்த அவைக்கு நான் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி.
ගරු
මූලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි, මිනිස්සු පොත්පත් කියවන්නේ නැති, නාට්‍ය බලන්නේ නැති කාලයක අපේ ජනාධිපතිතුමා හොඳ රසිකයෙක්. එතුමා අපිට ගෲෂගේ වැල්පාලම් මතක් කරලා, ටයිටැනික් නැව මතක් කරලා, මේ පාර මරසාද් නාට්‍ය ගැන මතක් කරා. අපි අතීතාවර්ජනය කරලා බලනකොට ගරු මූලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි, මේ නාට්‍යක දෙබස් වගේ, තිර රචනයේ වගේ අපි අයවැය ගන්නාව දැකලා තියෙනවා. බොහොම ලස්සන, බොහොම ලස්සන වචන තියෙන, බොහොම ලස්සන සංකල්ප තිබෙන. හැබැයි අන්තිමේදී ඒවල තියෙන දේවල් බිමේ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. මොකද අයවැයකදී වැදගත්ම දේ තමයි අයවැයෙන් යම්කිසි සංකල්පයක් ඉදිරිපත් කරාට පස්සේ ඒ සංකල්පය ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය ප්‍රතිපාදන හරිතැනට යෙදවෙනවද, ඒ ප්‍රතිපාදන හරියට ක්‍රියාත්මක වෙනවද කියන කාරණේ. ඒක වෙන්නේ නැති නිසා තමයි නිදාසෙන් අවුරුදු 74කට පස්සේ අපි අද ඉන්න තත්ත්වයේ ඉන්නේ. හැබැයි අද මේ අයවැය අපිට සෙල්ලමට ගන්න පුළුවන් අයවැයක් නෙවෙයි. මොකද අපේ අද රටේ ආර්ථිකය අද තියෙන ඉතාමත්ම බරපතල තත්ත්වයක. අපි ඉන්නේ බංකොලොත් වෙච්ච රටක. අපේ රටේ මේ අවුරුද්දේ ආර්ථික වර්ධන වේගය -8.4යි. රාජ්‍ය වියදම ආදායම් වගේ දෙගුණයක්. රාජ්‍ය ණය දළ ජාතික නිෂ්පාදයේ ප්‍රතිශතයක් විදිහට මේ වෙන විට 130% අතර වෙනවා. රටේ හැම පුරවැසියෙක්ම ලක්ෂ 10ක් ලෝකයට ණයයි. ඩොලර් නැතුව වරාය නැව හිර වෙලා. පොලි අනුපාත 130 ඉක්මවල. උද්ධමනය 70% ඉක්මවල. ජනගහනයෙන් සෑහෙන පිරිසකට තුන්වෙල කන්න නැහැ. බුද්ධි ගලනේ උපරිමයි. ව්‍යාපාරිකයොත් රට යන්න පටන් අරන්. තරුණ රැකියාව යුක්ත 25% පමණ වෙනවා. ඉතින් වචනේ පරිසමාප්ත අර්ථයෙන්ම අපි ඉන්නේ අර්බුදයක. ඉතින් මේ වගේ තත්වයක අපි බලාපොරොත්තු වෙන්නේ අර 1991 ඉන්දියාව මීට සමාන ආර්ථික ව්‍යසනයකට මුහුණ දෙච්ච වෙලාවේ අලුතෙන්පත් වෙච්ච මුදල් ඇමතිතුමා ආචාර්ය මන්මෝහන් සිං ඉදිරිපත් කරා වගේ රැඩිකල් අයවැය. වැදගත් ප්‍රතිපත්ති වෙනස්කම් කරන, නිර්මාණශීලී ව්‍යුහාත්මක වෙනස්කම් කරන, අයවැය පරතරය අවම කරන්නට යෝජනා ඉදිරිපත් කරන, ගෙවුම් ශේෂයන්ගෙට පැහැදිලි උත්තර ලබා දෙන, ආර්ථිකය උත්තේජනය කරන රැඩිකල් අයවැයක්. හැබැයි අපිට පෙරලිකාර අයවැය ලැබිලා නැහැ. අපිට ලැබිලා තියෙන තවත් සාම්ප්‍රදායික අයවැය පමණයි. හෙට අනිද්දා වෙනකොට මේ කැබිනට් මණ්ඩලයේ ඇමතිතුමාලටත් අමතක වෙලා යන සංකල්ප රසක් විතරයි අපිට ලැබිලා තියෙන්නේ. මේක අහන් ඉනකොට මට මතක් වුණේ ෂේක්ස්පියර්ගේ මැක්බත් නාට්‍යයේ ජීවිතය ගැන කියන සුප්‍රකට කියමනක්. ඒතත කියනවා, "Life is a tale told by an idiot full of sound and fury, signifying nothing." ඒකේ පරිවර්තනය තමයි ජීවිතේ හරියට මෝඩයෙක් විසින් පවසන ලද ශබ්දෙන් හා කෝපෙන් පිරුණු අවසානයේ ගන්න කිසිම දෙයක් නැති කතාවක් වගේ. ඒක කියලා තියෙන්නේ ජීවිතය ගැන. මම මේ අයවැය ගැනත් ඒක මතක් කරේ. අවසානයේදී මේ කියන ලස්සන සංකල්ප අපිට ක්‍රියාත්මක වෙනවා මේ අයවැයෙන් දකින්න පුළුවන්ද කියන ප්‍රශ්නය මට තියෙන නිසා මම උදාහරණ කීපයක් කියන්නම්. ජනාධිපතිතුමා කියනවා ඉදිරි කාලේ 7%ක වර්ධනයක් මේ රටේ අවශ්‍යයි කියලා. මම උගස් සන්තෝෂ වුණා නායකයෙක් මේ රටේ ඉලක්ක දෙන එක. ඒක හොඳ දෙයක්. මමත් මේ දවස් කීපයකට පෙර කිව්වා අපි ඉදිරි දශකයේ 7%කවත් වර්ධන වේගයක් තියාගන්න ඕනේ කියලා. අපි නිදහස ජනතා සභාවේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ රටේ ඉදිරිපත් කරපු වෙලාවේ. නමුත් ඒ 7.8 වර්ධන වේගය තියාගන්න මේ රටේ ආර්ථිකය සක්‍රිය වෙන්න ඕනේ. ඒ ආර්ථිකය සක්‍රිය කරන ක්‍රමවේදය මේ අවය තුල මම දැක්කේ නැහැ. උදාහරණයක් වශයෙන් ජනාධිපතිතුමා කතා කරා ව්‍යවසායකයා ගැන. ව්‍යවසායකයා අගය කරා, මමත් අගය කරනවා. ඉතාමත්ම හොඳයි. නමුත් මේ රටේ ආර්ථිකයෙන් 52%ට දායක වන, මේ රටේ රැකියාව වලින් මිලියන 5ක් විතර, ඒ කියන්නේ 56%ක් විතර ලබා දෙන, රාජ්‍ය බදු වලින් වැඩි ප්‍රමාණයක් ගෙවන කුඩා හා මධ්‍යම ව්‍යාපාරිකයට මොකද්ද මේ අයවැය තියෙන්නේ? මොන කිසිම දෙයක් දැක්කේ නැහැ. මේ ව්‍යාපාරිකයෝ අද අසරණ වෙලා. මෙයාට සාධාරණ පොලියකට ණයක් ගන්න බෑ, බදුබර දරා ගන්න බෑ, එල්සීයක් ගන්න බෑ. අපනයන කරන කෙනෙකුට තමුගේ ව්‍යාපාරයක් කරන්න රාජ්‍ය නිලධාරීන්ට දේශපාලන චෙන අල්ලස් ගෙවන්න, කප්පම් ගෙවන්න වෙලා. බැංකු වලින් දිගට අරහට මේ දවස්වල එයාගේ දේපලත්පත් කරගන්න ඕන. ඉතින් මෙයා වෙන්නේ මොකද? මෙයා මේ කතා කරලා තියෙන්නේ අද හමුදා වෙනුවෙන්, පොලිසිය වෙනුවෙන් රුපියල් බිලියන 476ක් මේ අයවැයෙන් වෙන් කරනකොට අඩු ගානේ රුපියල් බිලියනයක්වත් වෙන් කරලා නැහැ මේ කුඩා හා මධ්‍යම පරිමාණ ව්‍යාපාරිකයන් වෙනුවෙන්. ගිය අවුරුද්දේ තිබුණට වඩා අඩුයි. එයාට සහාය දෙන්නේ ඔවුන්ගේ වැඩකටයුතු සංවර්ධනය කරන්න වෙන් කරලා තියෙන අයවැය ප්‍රතිපාදන. ජනාධිපතිතුමා කතා කරන අපනයන ආර්ථිකයක් හදන්න ඕනේ කියලා අපි ඔක්කොම පිළිගන්නවා. කිසිම විවාදයක් නැහැ ඒකේ. නමුත් අපනයන ආර්ථිකයක් හදන්න මොනවද මේකේ තියෙන යෝජනා? අපි බලමු අපේ රටේ விசேஷமே விதேஷ விநியமிக்கு என்ன போலாங்க சேஷ்ட சங்வர்தன சஞ்சார வியாபாரிக முகத்தமே ஆவே தீன் கிசிமதி அண்ணே விதேச சிரமிக்கங்க ஆலேபன பிரேஷன வெடிக்கிறகன் கிசிம யோஜனா தீனோது தொறுதுறு தாட்சண இந்தியாவே அவுருதட டாலர் பில்லியன கசே பணாக்கேனோ மேக அப்படி டாலர் பில்லியன் தாயிர கேன அப்பலாம் சேஷ மேக சங்வர்தனை கரகன கிசிம யோஜனா தீனோது அப்பனான கிருஷி கர்மாந்த சக்கசு நிஷ்பாதன தியூனு கரன கிசிம யோஜனா தீனோது அகே எகத்து கிரிமே கர்மாந்த தியூனு கரன கிசிம யோஜனா தீனோது வராஹ குவான் சேவா தியூனு கரன யோஜனா தீனோ மந்தக குதன் சேவா கேன திபுரோ மே மங் கீப ஒக்கம அவுரு 10 கத்தட பில்லியன 10 இக்மோ யான அப்பலாம் சேஷ இவ சங்வர்தனை கரன யோஜனா வெதன் தீனோது அப்பனான சேஷ இன்ன குடா மத்தியம் பரிமாண வியாபாரிகண்ட சகன தீல தீனோது கோலிய வெலந்த போல அவஸ்தாவல் மீ வியாபாரிகாட லபாதென் வெடபில்லக்கு திருப்பத் கல்ல தீனோது கரல்ல தீன ஆயோஜன பிரவான்ட அப்பனான பிரவாதனிட்டு கியவுருது வெங்கல திபிச்சு முதல் பிரமாண அடு கருப்பைக்கு வித்தர ஜனாபதி தவத் ஹொந்த கதாவாக கீனோ இக்க தமாய் ஜாத்தியந்திர வசேங் தரங்ககாரி ஸ்ரம பல காயக்க வசேக்கில் சங்கல்பமிய வசேம் சீத சீயக்க எங்காய் இக்க கல்ல யுத்துமாய் මොද අපේ රටේ දින වැදගත්ම සම්පත තමයි මානව සම්පත. නමුත් ඊට පස්සේ මම ගිහලා ආයවැය බැලුවා කියවලා. ද මොකද ආයවැය තියෙන්නේ මේ ගැන? නමුත් තරුණයන්ගේ නිපුණතා සංවර්ධනය කරන හැටි ගැන ගරු මුලාසුනාරුට මන්ත්‍රීතුමනි එක වචනයක් එක මේකේ නැහැ රුපියලක් වෙන් කරලා නැහැ. නිපුණතා සංවර්ධන සහ වෘත්තීය පුහුණු ආයවැය ගිය වෘද්දේ මිලියන 2000ක සියයක් තිබ්බා. මේ වෘද්දේ එක අඩු කරලා තියෙනවා මිලියන 668ට 170කින් අඩු කරලා. එහෙනම් මොකද්ද මේ කතා කරන්නේ? නිපුණතා සංවර්ධනේ කුසලතා සංවර්ධනේ ගැන කතා කරනවා හැබැයි ආයවැය ප්‍රතිපාදන නැහැ. කරුමුලාසුනාරුගේ මන්ත්‍රීතුමනි අවුරුද්දක 104ක් විතර තරුණයෝ පාසල් නිම කරලා එළියට එනවා. ඒගින් 120ක් විතර තමයි විශ්වවිද්‍යාලවලට යන්නේ. ඉතුරු අයට 380,000කට. ඊට පස්සේ එතනින් එහාට යන්න මාර්ගයක් නැහැ. මේ අයට වෘත්තීය පුහුණුව ලබා දෙන්න යම් කිසි වැඩපිළිවෙලක් මෙතන යෝජනා වුණා නම් අපිට සන්තෝෂ වෙන්න තිබ්බා. පසුගිය දවස්වල මම යෝජනා කරා මදත් යෝජනා කරනවා අපේ රටේ පාසල් වලින් ඉගෙනට හැම ළමයෙකුට අඩු ගන්න රුපියල් ලක්ෂයක් වෙන් කරන්න රජය ආයවෙන්. එයාට වෘත්තීය පුහුණුව ලබා දෙන්න. කැමති තැනකින් ගිහලා ලබා ගන්න කියන්නේ වෘත්තීය පුහුණුව රජය විසින් අනුමත කරපු ආයතනයකින්. කීයද යන්නේ? රුපියල් බිලියන 40යි. මේ අවුරුද්දේ හමුදාවට පොලිසියට වැඩි කළ තැන රුපියල් බිලියන 75ක්. ඇයි අපිට අධ්‍යාපනයේ මේ වගේ දයක් වැඩි කරන්න බැරි? අපි මේවා කරන්නේ නැතුව අපේ තරුණ පරපුරට කොහොමද රැකිය අවස්ථා ලබා දෙන්නේ? 125යි මේ වෙනිට තරුණ රැකිය ව්‍යුක්තිය. ඉතින් මේ ඇයට උදව් කරන්න මේ අය ආයවේ මම කිසිම දෙයක් දකින්නේ නැහැ. ඊළඟට ජනාධිපතිතුමා කියන තවත් හොඳ කතාව තමයි ඩිජිටල් ආර්ථිකයක් හදන්න ඕනේ කියලා. අයිත් පැහැදිලි මම මුලින්ම කිව්වනේ මේ සංකල්ප ගැන අපිට කිසිම විවාදයක් නැහැ. මේක කරන්න ඕනේ. මොකද ඩිජිටල් කරන්නේ කියන එක අත්‍යවශ්‍ය. මේක ආදර්ශයේ සැපේම පටන් ගන්නට ඕනේ ආණ්ඩුව. මොකද ආණ්ඩුවෙන් පටන් අරගත්තාම ඉතුරු ටික අයත් කරා. අද බලන්න අපේ රටේ ඩිජිටල් කරන අතරින් ආණ්ඩුව ඉන්නේ මොනතරම් දුර්වල ස්ථානයකද කියලා. අඩු ගානේ පුරවැසි අඳුනුම්පත ඩිජිටල් කරගන්න බෑ අවුරුදු 16ක් ඉස්සෙදයි. රටේ තීන්දුව తీරන ගන්න කිසිම පොදු දත්ත පද්ධතියක් නැහැ. දෙපාර්තමේන්තු දෙකක් අතරේ කතා කරලා ඒ අතර දත්ත උමාරු කරගන්න විදියක් නැහැ. ඕ හැම ආයතනෙටම වෙන වෙනම ග්‍රාම සේවක සාතික අරන් යන්න ඕනේ යම් කිසි වැඩක් කරන්න ගියාම. මොනවා හරි අනුමැතියක් ගන්න ගියාම පුද්ගලිකව කියලා යම් කිසි නිලධාරියෙක් කම්මෙන්න ඕනේ. අන්තිමට එතන අල්ලස් ගෙවන්න ඕනේ කප්පම් දෙන්නට ඕනේ. ඉතින් මේක රට සංවර්ධනය කරන මේක වෙනස් කරන්න ඕනේ. එහෙනම් රාජ්‍ය ඩිජිටල් කරන එක ගැන මම හිතුවා ලොකු දෙයක් මේ ආයෙ වැටි කියලා. මම ගිහලා කියවලා බැලුවාම ඩිජිටල් කරන්නේට මුලාසුනට මන්ත්‍රීතුමනි ගිය අවුරුද්දේ තිබිච්ච බිලියන 500ක් කපලා මේ අවුරුද්දේ 7-5ක් දාලා නැහැ රාජ්‍ය ඩිජිටල් කරන්නේ කියන ආයෙ වැක්ෂේ යටතේ. ඉතින් කොහොමද මේ ඩිජිටල් කරන්නේ කරන්න යන්නේ? සංකල්ප විතර තිබිලා වැඩක් නැහැ. මුදල් වෙන් වෙන්නට ඕනේ. ඒ වෙනතු මේක කරන්න බෑ. ඊළඟට ඩිජිටල් ආර්ථිකය ගැන කතා කරනකොට අපි තොරතුරු තාක්ෂණ ක්ෂේත්‍රය අපිට තාමත් වැදගත් ක්ෂේත්‍රයක්. මම කලින් කිව්වා ඉන්දියාවේ ලොකුම අපනයන ක්ෂේත්‍රය බිලියන 150ක් ගන්නවා අවුරුද්දට. අපිට තියෙන බිලියන 1.3යි. මේක තාමත්ම පහසු අවුරුදු 5කට බිලියන 5කට ගෙනියන්න පුළුවන්. අවුරුදු 10කට බිලියන 10කට ඉක්මවා යන්න පුළුවන් ක්ෂේත්‍රයක්. නොක්ෂේ මේ ක්ෂේත්‍රයද මොකද කරලා තියෙන්නේ? ඒ ක්ෂේත්‍රයට බදු ගහලා ඒ වෘත්තිකයන්ට බදු ගහලා අදේ වෘත්තික රටා තැරලා යනවා. ව්‍යාපාරිකෝ ගිහිල්ලා ඩුබායි වල, සිංගප්පූරුවේ, වියට්නාමේ, කැම්බෝජියාවේ ඒගොල්ලෝගේ ව්‍යාපාර පටන් ගන්නවා. ඉතින් මේ කොහොමද මේ ක්ෂේත්‍රය දියුණු කරන්නේ? ඉතින් ඩිජිටල් ආර්ථිකය ගැන අපි කතා කරනවා නම් ගරු මුලාසුනාරු මන්ත්‍රීනි මේ දේවල් කරන්නේ නැතුව අපිට මේක කරන්න බෑ. ප්‍රායෝගිකව අපි මේවා කරන්න නැතුව සංකල්ප විතරක් කතා කරලා වැඩක් නැහැ. ඊළඟට අපි ආදායම් ගැන කතා කරනකොට මම හිතුවා කියන දෙයක් තමයි අපි රාජ්‍ය ආදායම ගැන විතරක් කතා කරලා වැඩක් නැහැ. අපි කතා කරන්නේ රටේ ආදායම ගැන. අපිට රටේ ආර්ථිකය සක්‍රිය කරගන්න පුළුවන් නම්, රටේ ආර්ථිකය වර්ධනය කරගන්න පුළුවන් නම්, රටේ ආදායම වැඩි කරගන්න පුළුවන් නම්, දළ ජාතික නිෂ්පාදනය වැඩි කරගන්න පුළුවන් නම්, දළ ජාතික නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් විදියට රාජ්‍ය ආදායම වැඩි වෙනවා. මොකද ජනාධිපතිතුමා කියනවා 15% කට ගෙන යන්න ඕනේ කියලා දළ ජාතික නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් විදියට. ඉතින් අපේ දළ ජාතික නිෂ්පාදනය වැඩි කරගන්න පුළුවන් නම් කොහොමටත් සාධාරණ බදු ප්‍රතිපත්තියක් ඇතුළත් රාජ්‍ය ආදායම වැඩි වෙනවා. කරන්න ඕනේ විශාල වශයෙන් බදු දාලා මේ රටේ මිනිසුන්ව අධෛර්යමත් කරන එක නෙමෙයි, ව්‍යාපාරිකයන් අධෛර්යමත් කරන එක නෙමෙයි. එහෙම කරාම වෙන්නේ ආර්ථිකය වර්ධනය වෙන්නේ නැහැ, ආර්ථිකය සංකෝචනය වෙනවා. දැන් අපි දැක්ක පහුගිය දවස්වල අපේ මුදල් මේ මහ බැංකු අධිපතිතුමත් ඇවිල්ලා කියනවා මේ මුල්‍ය අනුපාතය වැඩි කරන්නේ ආර්ථිකය සංකෝචනය කරන්න කියලා. එතුමනම් හොඳටම කරලා තියෙනවා. ආණ්ඩුව එකතු වෙලා අද ආර්ථික සංකෝචන තියෙනවා මේ වෙන විට 108.1%, පූර්වකතන වෙලා තියෙනවා 8.4% ඍණ සංකෝචන වෙනවා කියලා. එන අවුරුද්දේ මේ විදිහට ගියොත් තවත් 105%ක්වත් සංකෝචන වෙනවා. ඒකට අපි අවුරුදු කීපයක් ආපස්සට යනවා. එහෙම කරලා මේ රට හදන්නට බෑ. දැන් බලන්න මෙතන රාජ ආදායම් වැඩි කරගන්න මොනවද කියලා තියෙන්නේ, විශාල වශයෙන් බදු ගාලා තියෙනවා. රටේ මුළු බදු බර
බිලියන
1298යි. 2023 බලාපොරොත්තු වෙනවා බිලියන 3133 ගුණයක විතර බදු ආදායමක් බලාපොරොත්තු වෙනවා. මේ විදිහට බදු වැඩි කරලා, මේ විදිහට බදු වැඩි කරනකොට මිනිස්සුන්ට වැඩ කරන්න පුළුවන්ද? ව්‍යාපාරිකයන්ට වැඩ කරන්න පුළුවන්ද? එක අතට අනික අතට මේ විදිහට බදු වැඩි කරලා ඒ ලබා ගන්න බදු වලින් රටට මොනවද කරන්නේ? රටේ වියදම් අඩු කරගෙන තියෙනවා. බලන්න වියදම් තත්ත්වය 2021 දී වියදම රුපියල් බිලියන 3552යි, 2023 5819. මම මේ 2022 ගන්න නැතුව කතා කරන්නේ, තේරුම් ගන්න තියෙන අවුරුද්දනේ. ඒ කියන්නේ බිලියන 2262කින් වියදම් වැඩි කරගෙන තියෙනවා. මේ අවුරුද්දේ ණය ගැනීමේ අවශ්‍යතාව රුපියල් ට්‍රිලියන 5ක්. ගරු මුලාසුනාරු මන්ත්‍රීතුමනි, 2005-2014 කාලේ අපේ රටේ ආණ්ඩුව ණය ගත්තා ට්‍රිලියන 5.2ක් රුපියල්. ඊළඟට ආපු ආණ්ඩුව ඒක විවේචනය කරලා ණය ගන්න එක වැරදි කියලා ආණ්ඩුවේ අගමැතිවරයා වශයෙන් සිටි අපේ වර්තමාන ජනාධිපතිතුමා ඒ ආණ්ඩුව අවුරුදු 5ක් තුල ට්‍රිලියන 5.6ක් ණය ගත්තා. දැන් එන අවුරුද්දේ යෝජනා කරනවා එක අවුරුද්දක් තුල ට්‍රිලියන 5ක් ණය ගන්න. ඉතින් මේ විදිහටද මේ රට හදන්න යන්නේ? ණය අරගෙන මේ විනාශ වෙලා තියෙන රට මේ විදිහට තවත් ණය අරගෙන කොහොමද මුලාසුනාරුවේ මන්ත්‍රීතුමනි රට දියුණු කරන්නේ? අපේ රට දියුණු කරන්නට නම් කරන්න ඕනේ මේ විදිහට නෙවෙයි. අපේ රට දියුණු කරන්න අපි බලන්න ඕනේ ආර්ථිකය සක්‍රිය කරගන්නේ කොහොමද? අපේ විදේශ විනිමය රටට එන ක්‍රමවේද වැඩි කරගන්නේ කොහොමද? අපේ වියදම් අඩු කරගන්නේ කොහොමද? මේවා ගැන අපි කතා කරන්න ඕනේ. මේ අයවැය අපි දේවල් දකින්නේ නැහැ ගරු මුලාසුනාරු මන්ත්‍රීතුමනි. ඊළඟට මේ අයවැය මම දැකපු තව බරපතල අඩුවක් තමයි දූෂණය හා වංචාව ගැන දක්වන ඈලි මෑලි උදාසීන ස්වභාවය. ජනාධිපතිතුමා අර ගාමිණී වියංගුඩ මහත්මයාගේ කතාවක් කියලා කියනවා. මේක මේ මොකද කියන්නේ, දූෂිතයන් හොරුන් හිරේ විලංගුවේ දැම්මට තපරේ ඒක හුදු ප්‍රලාපයක් පමණයි කියලා. මේ කතා කරන්නේ 2015-2019 කාලේ දූෂණ මර්ධන කමිටුව කියලා අගමැති කාර්යාලයෙන් පටන් අරගෙන FCID එක අටවගෙන 100 ගණන් මිනිස්සු හිරේ දාලා මේ දූෂණය මර්ධනය කරන්න හදපු අයමයි. දැන් අවස්ථාව ලැබුණාම ඒක වැදගත් නැහැ කියලා කියනවා. ගරු මුලාසුනාරු මන්ත්‍රීතුමනි, මේ රටේ දූෂණය වංචාව පාලනය කරන්න නැතුව මේ රට හදන්න බෑ. අද මේ රටේ ආර්ථිකයේ අද පතලා තියෙන අර්බුදයට ප්‍රධානතම හේතුවක් දූෂණය වර්ධනය කියලා අන්තර්ජාතිකවත් පිළි අරන් ඉවරයි. එනසයිප දේවල් ගැන කතා කරන්න ඕනේ. ඉදිරියේදී කාර්ක සභා අවස්ථාවේදී අපි මේ ගැන සවිස්තරාත්මක කතා කරමු. දැනට ස්තුතියි.
ස්තුතිවන්තන ගරුමන්තුමාට. ඊළඟට සුරේන් රාඝවන් ගරු අමාත්‍යතුමා, ඔබතුමාට විනාඩි 25ක් කාලයක් ලැබෙනවා.
ස්තුතියි. Thank you very much the chair. I've been given the privilege of winding for the today's debate and thank you for the time. Before he leaves I have a respond to the former speaker. වියත්මක අද නොවැම්බර් 16 අවුරුදු 3කට කලින් මේ රටේ පරිදිගත මිනිසුන්ගේ මහා අභිලාෂයන් පෙරදරි කරගැනීමෙන් මේ රටේ ජනාධිපති තත්වයට පත්වුණු ඒ කාර්යභාරය සඳහා න්‍යායාත්මක උපදේශාත්මක තනතුරේ හිටපු මහාචාර්යවරයෙක් ඔබ. ඔබගේ බුද්ධිය සහ මෙහෙයවීම ගැන මම ගරු කරනවා. නමුත් ඔබ මීට කලින් කියපු කතාව, ඒ හරය ඔබගේම සගයෙක් අපේ සගයෙක් වෙන මහාචාර්ය චන්නජප ජයසුමන මිනිත්තු 30කට කලින් කතා කළ ඒ කතාවේ ආත්මය හා අර්ථයට පරස්පර විරෝධී වීම මේ රටේ බුද්ධිමය ප්‍රජාව තුළ තිබෙන ව්‍යාකූලත්වය හා දේශපාලනය නිසා අපි අපේ බුද්ධියෙන් බෙදී සිටිනවා දෝ කියන ආධ්‍යාත්මික ප්‍රශ්නය මට මතුවී තිබෙනවා. මම විවාදාත්මක සාකච්ඡාවලට යන්නේ නැති බව ඔබතුමා දන්නවා. ඒක නිසා මම මේක ඔබතුමාට විරුද්ධව කරන ප්‍රකාශයක් නෙවෙයි. මුත් කාලය අපට අනකර තිබෙනවා යම් මොහ විදියකට අපේ දේශපාලන අරමුණු පසක තබා මේ දේශයේ අනාගතය වෙනුවෙන් අපි සබුද්ධිකව සිටිය යුතු කාලය පැමිණ ඇතයි මා හිතනවා. ඔබ තවදුරටත් ඒ ස්ථාවරයේ සිට මේ රටේ මේ දැයේ දියුණුවට දායක වන බුද්ධිමතෙක් වේවා යන්නයි මගේ ප්‍රාර්ථනය, මගේ ඉල්ලීම. අද අපි කතා කරන මේ 76 වෙනි අයවැය වසරෙන් වසරට රාජ්‍ය විසින්, රාජ්‍ය නායකයන් විසින් විෂයබද්ධ ඇමතිවරයා හරහා පුරවැසියන් හට ලියන එක්තරා විදියක ගිවිසුමක්. එනම් ලැබෙන්නට යන දවස් 365ක් ඒහා සම්බන්ධ වුණු අපේ නුදුරු අනාගතය වෙනුවෙනුත් අපි රාජ්‍යයක් හැටියට මෙන්න මේ දේවල් කරනවයි කියන පොරොන්දු පත්‍රයක සෑයාව තමයි අයවැය කියා මම හිතන්නේ. එක විදිහකට ඒ අයවැය අවුරුද්දෙන් අවුරුද්ද රජය විසින් පුරවැසියන්ට ලියන පෙම්හසුනක් දෝ කියලා මට හිතෙනවා. පෙම්හසුනක අපි කියන දේවල් තමයි ගිය පාර මගේ අතින් සිදු වුණ වරදි වලට මං ආපහු ඒ වගේ හැසිරෙන්නේ නැහැ. ලබන අවුරුද්දෙන් පස්සේ අපි නත්තලින් පස්සේ ජනවාරි පළවෙනිදාන් පස්සේ අපි යහපත් ජීවිතයක් ගත කරමු. එහිදී මම කලින් නොකරපු වැරදි මම කරන්නේ නැහැ. ඔබයි මමයි ආපහු ප්‍රේමයෙන් ඉමු කියන වගේ පෙම් හසුනක් තමයි හැම අවුරුද්දේම මේ රජය විසින් පොරවැසියන්ට ලබා දෙන්නේ. නමුත් මේ මුදල් ඇමතිවරයාට වෙලා තිබෙනවා කාගේ හෝ පෙම්වතියකට දැන් පෙම් හසුනක් යවන්න. මොකද එතුමාගේ පළවෙනි මුදල් මේ අයවැය මේක. මීට කලින් හිටපු පෙම්වතුවරුන් පෙම්වතුන් කරපු වැරදි වලට ඒ වාටත් සමාව ඉල්ලගෙන තමයි මේ පෙම් හසුන ලියන්න වෙලා තියෙන්නේ මහජනයාගින් සහ පොරවැසියාගින්. නිසා මා හිතනවා මේ අයවැය කියලා අපි කියන මේ කතාවේ අටවෙනි පන්තියේ දරුවෙකුට තේරෙන ආකාරයෙන් කිව්වොත් මා මගේ ආචාර්ය උපාධිය කරද්දී මගේ මහාචාර්යවරයා මට දුන්නු උපදේශයක් තිබුණා. මහාචාර්ය ගොම්බ්‍රිජ් ඔක්ස්ෆර්ඩ් විශ්වවිද්‍යාලයේදී කිව්වා දකුණු ආසියාවෙන් එන ඕගොල්ලෝ නිතරම විෂයක් ගැන කතා කරන්න ගියාම ඒ විෂයන මේ කතා කරන්නේ ඕගොල්ලන්ට එකක් කොච්චර අනිත් දේවල් ගැන දැනුමක් තිබෙනවාද ඊට වඩා ඉංග්‍රීසි කොච්චර දන්නවාද කියලා පෙන්වන්නයි ඕගොල්ලෝ වැඩ දාන්නේ කියලා. So I am not, මගේ මහාචාර්යවරයා මට කිව්වේ I am not interested in your English knowledge. But I am interested in what you are trying to debate here. Enisa me ayavaya pilibandawa sarlawa kiyuwoth rajya balaporuttu wena mulu aadayama trillion 3.4. Namuth rajya visin dariyayutu mulu viyadama trillion 5.8. Enam hingayak thibenawa trillion 2.4. ඒ කියන්නේ ආදායම මෙන් තවත් 70%ක ගුණයක් අපි වැඩි කළගත යුතුයි. අපි මේ අයවැය අවම වශයෙන් කුඩුම්බයක අයවැයක් හැටියටවත් පරිවර්තනය කරගන්න ඕනේ නම් මෙය පශ්චාත් අරගලයෙන් පසු රාජ්‍ය විසින් පොරවැසියාට ඉදිරිපත් කළ පළමුවැනි දීර්ඝකාලීන වාර්ෂික සම්මුතියයි. එනගේ සමුතියෙන් අපි කියන්න උත්සාහ ගන්නේ මොකද්ද? ආදායම වැඩි කරගන්න, වියදම පාලනය කරගන්න. මෙච්චරයි කතාව. මේක සාමාන්‍යයෙන් අපේ 8 වෙනි ශ්‍රේණිය 9 වෙනි ශ්‍රේණියේදී පාසල් යද්දී අපේ අම්මා දෙනවා, තාත්තා දෙනවා අපිට දවල් ආහාරයට කැන්ටින් එකෙන් මොනවා හරි ගන්න කියලා. අපි ඒ රුපියල් 5 හෝ 10 තියාගෙන කොහොමද මුළු දවසම ගත කරන්නේ කියන සරල න්‍යාය. ඒ න්‍යාය ජාතක මට්ටමට ගෙන ආපුවම තමයි අපි දකින්නේ මුළු වියදම ට්‍රිලියන 5.8ක් තිබෙනවා. ආදායම නමුත් තිබෙන්නේ ට්‍රිලියන 3.4යි. පරතරය ට්‍රිලියන 2.4ක්. එහෙනම් මුදල් ඇමතිවරයා හැටියට ජනාධිපතිවරයා කියනවා පුරවැසියන්ට මේක තමයි යථාර්ථය, මේ තමයි දැනට තිබෙන තත්වය. ඒ නිසා එතුමන් මුදල් ඇමති හැටියට යෝජනා කරන යෝජනා මාලාවක් තමයි අයවැය හැටියට ඉදිරිපත් වුණේ. ඒ යෝජනාවේ සංක්ෂිප්තයක් හැට ගත්තාම ප්‍රධාන ඉලක්කයන් ක්ෂේත්‍රයන් තුනක් පිළිබඳව මේ අයවැය ලේඛනයෙන් ඉස්මතු වෙනවා. පළමුවෙන්ම රාජ්‍ය විසින් දරන වියදම තවදුරටත් කළමනාකරණය කිරීම. කාගේවත් පඩි අඩු කරන්න නැතුව, කාවත් රස්සාවලින් දොට්ට දාන්න නැතුව, කාවත් කාගේවත් මේ මතට අත තියන්නේ නැතිව කොහොමද මේ රාජ්‍ය සංස්ථාව හරියාකාරව පුරවැසියාට වග කියන ආයතන බවට පත් කරන්නේ කියන ප්‍රධාන ප්‍රශ්නය. මම මිට කලින් මේ සභාවේ කියා තිබෙන හැටියට සුදේශ කටයුතු පිළිබඳව අමාත්‍යංශයේ මහලේකම් මායදුන්නේ ලේකම්වරයා කියන ආකාරයටම ලක්ෂ 26ක් මිලියන 2.6ක් රාජ්‍ය විසින් දරාගත නොහැකි වූ රාජ්‍ය සංස්ථාවක් නඩත්තු කරන රාජ්‍යයක් බවට පත් වී තිබෙනවා. මෙය කාගේ වරදද කියන එක අපි පශ්චාත් මරණ විවාගයක් කරන්නට පුළුවන්. නමුත් තිබෙන යථාර්ථය නම් මේ සියලු දෙනාටම මාසයේ අවසානයේදී ගෙදර ගෙනියන්න වේතනයක් අපි ලබාගත යුතුයි, ලබා දිය යුතුයි. අපි කොවිඩ් කාලයේදී මේක කළා. කොවිඩ් කාලයේදී උදාහරණයක් වශයෙන් මගේ අමාත්‍යංශය කොවිඩ් කාලයේදී අපි මාස 6ක් පමණ සියලුම විශ්වවිද්‍යාල වසා තිබුණා. ඊට පස්සේ ඔන්ලයින් තාක්ෂණය වරහා උගන්වන්න පටන් ගත්තා. ඒත් සියලුම සේවකයන්ට පඩි අඩු නැතුව ප්‍රමාද නොවි ගෙවීමේ වගකීම එවකට රජය බාරගත්තා. අන්න ඒකයි අපේ සම්මුතිය. එහෙනම් ඒ සම්මුතිය හරහා අපි මේ තිබෙන ආර්ථික අවපාතය අහේනියෙන් ගොඩ එන්නේ කෙසේද යන ප්‍රශ්නයට ගරු ජනාධිපතිතුමා මුදල් ඇමතිවරයා හැටියට යෝජනා කර තිබෙන්නේ මූලික කාරණා තුනක්. Agriculture Economic Development. මේ රටේ ඓතිහාසික උරුමය, මේ රටේ සભ્યත්වය, මේ රටේ ශිෂ්ටාචාරය බැඳිලා තිබෙනවා නම් එක ක්ෂේත්‍රයකට එය අපේ වාරිමාර්ග සංස්කෘතියත් එක්ක බැඳුණු ගොවිතනයි අපේ ගොවි බිමයි. ඒකට අත තියන්නටවත්, ඒක වෙනස් කරන්නටවත්, ඒක උඩු යටිකුර කරන්නටවත් බැරි බව අද තුන්වෙනි අවුරුද්දේ ජනාධිපති හැටියට ඉතාමත් ශස්ත්‍රීයකව සහ අභිමානයෙන් සිටිය යුතු ගරු ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාට වැරදි උපදෙස් දුන්නු අය දරගත යුතු පාඩම එයයි. ගොවිතනට අත තියපු කිසිම රාජ්‍යයක්, කිසිම රජ කෙනෙක් ඉතිහාසයේ රංජුණු නැති බව. බතට අත තියන්නට එපා. ඒ තමයි පණිවිඩය. රට වෙනුවෙන් කැපවුණු ජනාධිපතිවරයෙක් වෙලත් ඔහුට 69 ලක්ෂයක ජනවරම ලැබිලා ඉන්න බැරි වුණේ ප්‍රධාන හේතුව ගොවිතනට අත තියපු නිසා. ඒ නිසා වත්මන් ජනාධිපතිවරයා පැහැදිලිව කියනවා අපි කොහොමද ගොවිතන නවීකරණයෙන් දියුණු කරන්නේ කියලා. අක්කරයකට ලබාගත හැකි වී ප්‍රමාණය, අක්කරයකින් ලබාගත හැකි කුරුඳු ප්‍රමාණය, අක්කරයකින් ලබාගත හැකි තේ ප්‍රමාණය පිළිබඳව අවුරුදු 100කට වඩා කල්ගිය යල් පැනපු ක්‍රමවේදයක් අපි පාවිච්චි කරන්නේ. එසේ නැතිනම් අපි පරිභෝජනයට වගේම පළදාව වැඩි කරන ක්‍රමවේදයකට යනවාද, ඉඩම් කළමනාකරණය කළ යුත්තේ කෙසේද, වාරිමාර්ගය කළමනාකර යුත්තේ කෙසේද යන ජාතික කතිකාවට ආමන්ත්‍රණයක් කර තිබෙනවා මේ අයවැයෙන්. ඒ පළවෙනි දේ හැටියට මා දකිනවා. ඉතාමත්ම කාලෝචිත, එමෙනිම උගත් පාඩම් වලින් මතුවෙන අත්දැකීමක් වෙන්නත් පුළුවන් කියලා මා හිතනවා. දෙවෙනුව on the blue economy, සමුද්‍ර ආර්ථිකය පිළිබඳව කතිකාවක් තිබෙනවා. විජය කුමාරු ශ්‍රී ලංකාවේ දිවයිනට ගොඩබිම බැහැලා කුවේණි රජනිය සමග ආහා විවාහ කරගෙන මේ සංස්කෘතිය සහ අපේ ශිෂ්ටාචාරයට අලුත් මුහුණක් දුන්නා. මේ ශිෂ්ටාචාරයේ මෑතදී තිබෙන ඉතිහාසය විජය හා බැඳුණු ඉතිහාසයක් බව මහා සම්මත මහා වාසීන් විසින් රචිත මහා විහාරය විසින් අපට කිය මහා වංශය විසින් අපට කියා දෙනවා. එහෙනම් මේ රටේ තිබෙන මානව සම්පතට පසු මේ රටේ තිබිය හැකි කවුරු කවදාවත් හොරකම් කරගන්න බැරි මහාම සම්පත තමයි අප වටේ තිබෙන මහා සයුර. අපේ මේ සයුර නිසා තමයි අපි අතීතයේ සිට මන්නාරමත් ඉලකඩ තිරුකුණාමලයත් යන වරායවල් පාවිච්චි කරමින් අනුරාධපුර ශිෂ්ටාචාරයත් අවුරුදු 1485ක් නොකඩවා තිබුණු ආර්ථිකයක් ගොඩනගන්නටත් ඉන්පසුව පොළොන්නරු යුගයක් බිහි කරන්නත් පුළුවන් වුණේ මේ වරායවල් සම්බන්ධයෙන් අපට තිබුණු නීල ආර්ථික ප්‍රතිපත්තිය නිසා. පොළොන්නරු යුගයේදී ඒ ආර්ථිකය කොයිතරම් වැදගත්ද කියලා කීවොත්, එවකට පොළොන්නරු යුගයේ තිබුණු දේශපාලන නායකයන් පංචේශ්වරයන් හදා පුත්තලමේ මුන්නේශ්වරනුත් කේතීශ්වරනුත් තිරුකුණාමලයේත් ඒ පමණක් නෙමෙයි දෙවුන්දර දේවේන්ද්‍රේශ්වරත් හදලා මේ වරායවල් දේවත්වය දක්වා ගොඩනැගුවේ වරාය කේන්ද්‍ර කරගත්තා වූ නීල ආර්ථිකයක් තිබුණු රාජ්‍යයක් බවට ගොඩ වෙන්නටයි ගොඩනගන්නටයි. මෙය මේ අයවැයේ දෙවැනි කොටස හැටියට මා දකිනවා. තුන්වැනුව මේ අයවැයේ දකින සාධනීය කාරණය වෙන්නේ ඩිජිටල් ආර්ථිකයෙන් ලාභ ඉපයීම. මට කලින් කතා කළ නාලක ගොඩේව මහාචාර්යතුමා කීවා ඉන්දියාව දැනට බිලියන 165ක් පමණ මේ ඩිජිටල් ආර්ථිකයෙන් ප්‍රේෂණයක් ලබනවා. ශ්‍රී ලංකාව දැනුයි මේක වර්ධනය වෙමින් පවතින්නේ. අපි ලබන්නේ බිලියනයක් හෝ ඒට ආසන්න ප්‍රමාණයක ප්‍රේෂණය පමණයි. නමුත් ශිෂ්ටාචාරය පෙන්වා දෙන ආකාරයට ශ්‍රී ලාංකිකයන් යමක් ඉගෙන ගන්න පුළුවන් ශිෂ්ටාචාරයක්. මේක හොඳම ළඟම තිබුණු උදාහරණය තමයි QR කේතකය. සාමාන්‍යයෙන් QR කේතකය වෙනත් අප්‍රිකානු ආසියානු ලතින් ඇමරිකානු රටකට හඳුන්වා දුන්නු මොහොතේදී මාස එකමාරක් පමණ කල් ගත වුණා ඒ රටේ ජනයාට මේ පිළිබඳ අවබෝධයක් ලබා ගැනීමෙන් භාවිතාවට යෙදෙන්නට. නමුත් අපේ QR කේතකය ලබා දී සතියකින් පමණ කාලයක් තුළදී ප්‍රීවිල් පදින ඒ සහෝදරයන්ගේ සිට මහාචාර්යවරු දක්වා QR කේතයකට මේ අවනත වන්නට නැත්නම් ඒකට යාවෙන්නට ඔවුන්ට ගත වුණේ සතියක් පමණ කාලයක්. මේකෙන් කියවෙන්නේ මොකද්ද? ක්‍රිස්තුපූර්ව 200 වසරේ හදපු රුවන්වැලි සාය තවමත් ඒ ආකාරයෙන්ම තිබෙන්නේ අපි තාක්ෂණයට දියුණු ශිෂ්ටාචාරයක් බව මුළු ලෝකයටම කියන්න පුළුවන් හේතුවක් හැටියට හා සංකේතයක් හැටියටයි. එහෙනම් තාක්ෂණික වේදය අලුතින්ම කරන ආකාරයට ඩිජිටල් තාක්ෂණය කරා යන්නට මේ රටේ තරුණියන් බුද්ධිමතුන්ව පුහුණුකරුවන් හැටියට මෙහෙවීම මේ අයවැයෙන් මම දකින තුන්වෙනි සාධනීය ලක්ෂණයයි. මේකට උදාහරණයක් මම දිය යුතුයි. ඊයේ මට යන්න ලැබුණා පාදුක්කේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාලයක්. රජය සමග වැඩ කරන රජය උපාධි දෙන ආයතනයක් හැට පිළිගත්තා වූ තාක්ෂණික විශ්වවිද්‍යාලයකට පාදුක්කේ මට යන්න පුළුවන් වුණා. මම ගියේ ඇමතිවරයා හැටියට ඒ විශ්වවිද්‍යාලයේ ශිෂ්‍ය කණ්ඩායමක් විසින් නිර්මාණය කළ පාටිකල් සැටලයිට් කියන අන්වීක්ෂකයක් නැත්තම් දුරදක්නා කණ්ණාඩියකින් සැටලයිට් ඔබ්සර්වේෂන් එකකින් ඔහුට ලෝකයේ දෙවැනි තැන හිමි වී තිබෙනවා ශිෂ්‍යයාට. ඒ නිසා නාසා ආයතනයේ ඒ ශිෂ්‍යාව කැඳවලා තිබෙනවා ඊළඟ නාසා මිෂන් එකේ ටීම් මෙම්බර් කෙනෙක් වෙන්න හැටියට. මං ආඩම්බර වුණා, අභිමානයට පත් වුණා. ශ්‍රී ලාංකික දරුවෙක් නාසා එකේ ඊළඟ නාසා මිෂන් එකට තේරීපත් වීමට තරම් කොහොමද දියුණු වුණේ? ඒ විශ්වවිද්‍යාලයක් විසින් කළ යුතු විශ්වවිද්‍යාලයකින් බලාපොරොත්තු වෙන බුද්ධිය සොයා යන්නට අවශ්‍ය කරන පරිසරයක් සහ ඒ සඳහා වූ උත්තේජනයක් ඒ විශ්වවිද්‍යාලයේ තිබෙන නිසා මම රාජ්‍ය විශ්වවිද්‍යාල වගකීමක් තිබෙන රාජ්‍ය උසස් අධ්‍යාපන අමාත්‍යවරයා හැටියට අපේ රාජ්‍ය විශ්වවිද්‍යාලය ගැන මොකුත් කියන්නේ නැතුව ඉන්න එක වඩාත් බුද්ධිගෝචරයි කියලා මා හිතනවා. කවදාද ශ්‍රී ලංකානු රාජ්‍ය විශ්වවිද්‍යාලයක අවසන් වරට ජාත්‍යන්තර ජය ගන්න පුළුවන් සොයා ගැනීමක් අපි කරලා තිබෙන්නේ? කවදාද අපි අවසන් වරට ජාත්‍යන්තරය සුව කරන්න පුළුවන් බෙහෙතක් බිහි කළේ? මෙන්න මේ ප්‍රශ්නය අපි හමුවේ තිබෙනවා. ඒ නිසා ඩිජිටල්කරණය අපි ලහිලයියේම ඉගෙන ගත යුතු යාවිය යුතු ආර්ථික ප්‍රදේශයක්. රජීව් ගාන්ධි දර්ශනයක් දැක්කා අවුරු 30කට කලින්. ඔහු ඔහුගේ මිත්‍රයා වන චන්ද්‍රබාබු නායඩුට කිව්වා ලෝකයේ ඩිජිටල් තාක්ෂණය වැඩි වෙන්නට යනවා, කරුණාකර ඔබ මේ සඳහා යමක් කරන්න කියලා. ඒ නිසා බැංගලූවල ආන්ද්‍ර ප්‍රදේශවල පළමුවෙනි සිලිකන් වැලියක පටන් ගත්තා චන්ද්‍රබාබු නායඩු අවුරු 35කට කලින් සභාපතිතුමනි. අද ඒ ප්‍රයත්නය නිසා ලෝකයේ තිබෙන සියලුම ප්‍රධාන ඩිජිටල් ආයතන Android, Google, Microsoft කියන සියලුම ආයතනවල ප්‍රධානීන් ඉන්දියන් කරුවන් බවට පත් වුණේ අනේ ඒ හේතුව නිසා. ඒ නිසා අද මේ ගන්නා උත්සාහය අපේ රටේ කවදා හරි දරුවෙක් දරියක් ලෝකයේ ජය ගන්නට පුළුවන් ආයතනයක ප්‍රධානම විධායක නිලධාරියා පමණක් නොවේ, ලෝකයේ මතුවිය හැකි අභියෝගයට මුහුණ දෙන්නට සමත් වෙන software එකක් හදන දරුවෙක් බවට පත්විය යුතුයි ශ්‍රී ලාංකිකයෙක්. ඔහු දෙමළද, සිංහලද, මුස්ලිම්ද කියන එක නෙමෙයි, ශ්‍රී ලාංකික දජය යටතේ ජීවත් වෙන ශ්‍රී ලාංකිකයෙක් ලෝකයේ ප්‍රශ්නේ විසඳවා කියන ඒ අනාගත බලාපොරොත්තු තියාගෙන තමයි අපි මේ ඩිජිටල් කරණය සඳහා යාවෙන්නේ. ඒ සමගම වෙළඳ කලාප පිළිබඳව එතුමාගේ කතාවේ සහ මේ වාර්තාවේ සඳහන් කළා. වෙළඳ මහකොළඹ ආර්ථික කොමිෂන් සභාව පටන් අරගෙන ශ්‍රී ලංකාවේ වෙළඳ කලාපයන් බිහි කරපු නිසා අපට වෙළඳ ආර්ථික වර්ධනයක් තිබුණ බව මහා බැංකු දත්තයන් පෙන්වා දෙනවා. ඉන්පසු පැමිණි රජයවල් ඇතම් වෙලාවට ඒ රජයේ පවා හරියාකාරව කළමනා කරගන්නට බැරි වුණු නිසා එහි ලබාගත හැකි ලබාගත යුතු තිබුණු ප්‍රතිඵල ලැබුණේ නැති බව සත්‍යයි. දැන් බස්නාහිර පළාතේ, වෑම පළාතේ, හම්බන්තොටත්, තිරුකුණාමලේත් මෙන්න මේ ආකාරයේ නිදහස් වෙළඳ කලාපයන් බිහි කර අලුත් ප්‍රාග්ධනය මේ රට ගේන්නට සැලසීම, උත්සාහ ගැනීම අනාගතය වෙනුවෙන් හදන මහා පාලමක ආරම්භය හැටියටයි මා දකින්නේ. මන්දයත් කිසිදු රාජ්‍යයක් මේ රටේ කිසිදු අපි පවතින මේ ලෝකේ කිසිදු රාජ්‍යයක් වාස්දේව නානායක්කර සහෝදරයා හිටියා නම් වඩා හොඳයි කියලා හිතනවා. නමුත් ඔය යනවා කතා කරලා ඔව් පන්ති විප්ලවය ගැන යමක් කීවා, පරිධිගත මිනිසුන් ගැන යමක් කීවා, කේන්ද්රයේ බලගතු අය ගැන කිව්වා. මම හිතන්නේ නැහැ වාසු මම ගරු කරන ඉතාමත්ම ගරු කරන වාසුදේව නානායක්කරවත් හිතනවා කියලා ඔහු වියට්නාමයේ හිටපු හෝචිමින්ට වඩා වැදගත් පුද්ගලයෙක් කියලා. මන්දයත් ඇමරිකන් අධිරාජ්‍යවාදයේ පාඩම් ඉගෙන ගත්තේ නම් ඉගෙනගත්තේ වියට්නාම් යුද්ධයෙන් බව ඉතිහාසය දන්නවා අපි. එහෙනම් අද ඒ වියට්නාමයේ ක්‍රියා කරන ආකාරය කුමක්ද? අද වියට්නාමය ආසියාවේ නැගීගෙන ආර්ථිකයක් බවට පත් උනේ කොහොමද? ලෝකයේත් එක්ක තරඟ කරන්න නම්, ලෝකයේ එක්ක දුවන්න නම්, ලෝකය ජය ගන්න නම් අපි ලොවට සමාන්තරව සමගාමීව ජීවත් විය යුතුයි කියන ප්‍රායෝගික ප්‍රත්‍යක්ෂ තීන්දුව එයයි ගත්ත නිසා අද ඇමරිකන් කාර්යාලයට දුවන්න ගාපු වියට්නාමයේ ඇමරිකන් ආයෝජන ඇවිල්ලා ඒ කම්පැනිස් පටන් ගන්නවා. එහෙනම් තවදුරටත් අපට 16 වෙනි, 17 වෙනි, 18 වෙනි සියවසේ තිබුණු කතිකාවල් කරගෙන හරියන්නේ නැහැ. අපේ ජීවිතය ඉවරය. අපි කතා කළ යුත්තේ අනාගතය වෙනුවෙන්, අනාගතයේ නූපන් ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙනුයි මේ ආර්ථිකය හැදිය යුත්තේ. මෙහෙම කියද්දී මීට කලින් කතා කර කතිකයෙක් කිව්වා, ඔහු මෙතන නැති නිසා මම නම කියන්නේ නැහැ, මේ ටෙලිකොම් ආයතනය දෙන එකෙන් රාජ්‍ය ආරක්ෂාවට ලොකු තර්ජනයක් ඇති වෙනවා කියලා. ඊට පස්සේ එතුමායි කතාවම කිව්වා ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ට ඉඩම් පාලනය දීම මේ රටේ ස්වෛරී භාවයට ප්‍රශ්නයක් කියලා. ඔන්න මතු වුණා කාරණා දෙකම මන්ත්‍රීතුමනි. යමක් කරනකොට මේ රටේ විකුණන්න පුළුවන් අවම ලන්සුව මොකද්ද? ජාත්‍යන්තරන කුමන්ත්‍රණවාදයයි ජාතිවාදයයි. උතුරු නැගෙනහිර ඉන්න ප්‍රාදේශීය ලේකම්වරු, ඒ පළාතේ ඉන්න මේ රටේ පුරවැසියන්, එක රටක ජීවත් වෙන්නට කැමති ප්‍රභාකරන්ව පරාජය කරපු ඒ මිනිසුන් එක්ක ඒ ඉඩම් බෙදාගෙන ගොවිතැන් කර ජාතික ආර්ථිකයට සහයෝග වීම ජාතික විරෝධී නැත. එහෙම තමයි අපිට තිබුණේ. ප්‍රභාකරන් තමයි ඒක කැඩුවේ. උතුරේ හැදුණු වර්තාපල් කෙසෙල් ලුණු දකුණට ආවා. අපි එකිනෙකාගෙන් පෝෂණය වුණු ආර්ථික රටාවක් තිබුණු නිසා 83 වෙනකල් අපි නොකඩුණු රාජ්‍යයක් හෝ බෙදුම්වාදයක් ගැන අපි කතා නොකර අපි අපේ ප්‍රශ්න විසඳ ගත්තා. ඒ නිසා නැවතත් අපි සිංහල දෙමළ මුස්ලිම් කියන මේ සම්බන්ධතා තුළට යන්න ඕන නම් එකිනෙකා මත යැපෙන, එකිනෙකාගෙන් පෝෂණය වෙන ආර්ථික රටාවක් බිහි කළ යුතුය. උතුරේ හිටපු දැනට ඉන්න මන්ත්‍රීවරයෙක්ගේ කතාවේදී ඔහු කිව්වා ඒ අයට ෆෙඩරල් වාදය ලබා දෙනවා නම් ඩයස්පෝරාවෙන් ආයෝජනය ගෙනත් දෙන්නම් කියලා. සීන නම් දකින්න එපා. එච්චරයි මට කියන්න තියෙන්නේ. මොකද ආයෝජනයටයි ෆෙඩරල් වාදයටයි ඇති සම්බන්ධය මේ රටේ ජනයා පැහැදිලිව පිළිතුරු දී තිබෙනවා. මොන වගේ ෆෙඩරල් වාදයක්ද ඔවුන් බලාපොරොත්තු වෙන්නේ, මොන වගේ ෆෙඩරල් සංහිතියක්ද බලාපොරොත්තු වෙන්නේ කියලා ඒ අයතරේම තාමත් තීරණයක් නැහැ. ඒ නිසා අපි ආර්ථිකය ගැන කතා කරමු, රට බෙදීම ගැනවත්, එවැනි වූ සමාන්තර වුණු සාකච්ඡාවලටවත් තවත් ඉඩ නැති බව මේ සභාවේදී අපි ලෝකයට ඇහෙන්න කිව යුතුය. ලංකාව දියුණු කරන්නට එන්නට කැමති නම් එන්න, අත්වල් බැඳගමු. ඔබ සිංහලද දෙමළද මුස්ලිම්ද කියලා නැහැ, අපි අත්වල් බැඳගමු මේ අපේ මාතෘභූමිය නිසා. இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழே 4 விடயங்களை குறித்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். முதலாவதாக பொருளாதாரத்தை வளர்க்கும்
போது
ஆகையினாலே இந்த பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கும் போது செய்ய வேண்டிய முக்கியமான 3 விடயங்களை குறித்து சொல்லியிருப்பது முக்கியமாக இருக்கிறது. சமநிலை சார்ந்த ஒரு பொருளாதாரம், அக்ரிகல்ச்சரல் இக்கானமி, அதே நேரத்தில் கடல் துறையான பொருளாதாரம், ப்ளூ இக்கானமி, டிஜிட்டல் மூலமான ஒரு பொருளாதாரம் என்று 3 வகையான பொருளாதாரத்தை குறித்து வளர்க்கக்கூடிய நிறங்களை அவர் முன்வைத்திருப்பது ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த வரவு செலவு திட்டம் இலங்கையில் வாழும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற 3 இனங்களுக்கும் வாழ்க்கைக்கான பொருளாதார நிலைக்கான மூச்செடுத்து அடுத்த படி வைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தின் பிம்பமாகவே நான் காணுகின்றேன். உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியிலே உயர்கல்விக்காக செய்திருக்கின்ற பணி இந்த வரவு செலவு திட்டத்திலே தெளிவாக இருக்கின்றது. விஸ்வவித்யாலய தர்வன் அதுல் கிரீம, குவாலிட்டி அஷூரன்ஸ் நேஷனல் போர்டு ஆக் பிஹி கிரீம, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பிஹி கிரீம, இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி கீழ மே காரணா ஹத்தரத் மே அவை சந்தஹன் வீதி பீம சத்தியாபன் ராஜ்யமதி ஹட்டியட்டு பலாபுரத்து தின காரணா ஹட்டியட்டை மட்டித்தேன். ஏனிசா கமிட்டி சாக்சாவின் பசு அப்பி அனிவாரியன்ம மே அயவய ஜயகன்வா மே அயவய ஜயகன்னே உதேக் அப்பே ஆண்டு பக்ஷே ஜனாதிபதி வரையா இதிரி பத்கரப்பு அயவய நிசா நெவெய் மேய ශ්‍රී ලංකානු අනාගතයේ සුභවාදී ගමනට තබන දීර්ඝ ගමනක පළමුවෙනි පියවර හැටියට අපි සක්සුසත්සේ දකින නිසා අපි මේට ඡන්දය දෙනවා, මේ ජයග්‍රහණය කරනවා. ඒ තුළින් මාගේ මාතෘභූමියත්, මේ දේශයත්, ඒ ජීවත් වෙන සියලු දෙනාටත් යහපත් අනාගතයක අඩිතාලමක් සිදු වේවා යන්නයි මගේ ප්‍රාර්ථනය. ස්තුතියි.
ස්තුතිගරු අමාත්‍යමනේ, මෙම අයවැය ව්‍යාදය හිට දින දෙක කල් තබනවා.